சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 35 அத்தியாயம். புனல் வெள்ளத்தில் மோக வெள்ளம். பெரும் சாலையில் ஏறி வண்டி சிறிது தூரம் சென்றதும் ஒரு புறமாக நிறுத்து என்று உள்ளிருந்து வந்த சோழர் படை உப தலைவனின் அதிகார குரல் ஓரளவு உண்மையை டைபீரியஸுக்கு விளக்கியது. அந்த உத்தரவுப்படி வண்டியை காவலர் தலைவன் நிறுத்தியதும் அவன் இடையிலிருந்த கச்சை அவிழ்க்கப்பட்டு அது வாளோடு திரைச்சிலைக்குள் இழுக்கப்பட்டு மறைந்ததையும் கவனித்ததும் அதுவரை டைபீரியஸின் இதயத்தை சூழ்ந்து நின்ற சந்தேக இருட்டு சட்டென்று கிழிக்கப்பட்டது. வண்டி நின்றதும் உள்ளிருந்து கீழே குதித்த இளம்சழியன் காவலர் தலைவனை இறங்க சொல்லி, சற்று இந்த புறம் வருகின்றீர்களா என்று அவனை அழைத்து கொண்டு சாலையை அடுத்திருந்த மரங்களின் மறைவுக்கு சென்றான். சற்று நேரத்திற்கு எல்லாம் அந்த காவலன் உடுப்பை அணிந்து கொண்டு இளம்சழியன் கடிவாள கயிறுகளை பிடித்துக் கொண்டு புறவைகளை புகாரின் பெரும் சாலையில் வேகமாக தூண்டிவிட்டான். காலை கதிரவன் மெல்ல எழுந்து புகாரின் சாலை மரங்களின் இலைகளில் அடர்த்தியையும் ஊடுருவி வண்டி பின்முகப்பில் இருந்த இளம்சழியன் மீதும் டைபீரியஸின் மீதும் தன் கிரணங்களை பாய்ச்சினார். அந்த கிரணங்களின் சக்தியால் ஓரளவு பேசும் சக்தியை பெற்ற டைபீரியஸ் படைத்தலைவனை வியப்பை கக்கும் விழிகளோடு நோக்கி, மௌனத்தினால் பயனிருக்கிறது படைத்தலைவரே என்று பாராட்டினார். மௌனம் எல்லாவற்றையும் சாதிக்க வல்லது என்று வடமொழி பழமொழி இருக்கிறது யவனர் தலைவரே என்றான் இளம்சழியன். பேரமைச்சர் ஓலையை பற்றி கூறினான் எத்தனை மிரட்டியும் வீரர்கள் கேட்கவில்லை. அதை பார்த்து தான் பேச்சு பயனில்லை என்று தீர்மானித்தேன். வண்டியின் பின்புறம் வந்து அத்தனை அநாகரிகமாக காவலர் தலைவன் நடந்து கொள்வான் என்று நான் நினைக்கவில்லை. நினைக்கின்றபடி எதுவும் நடப்பதில்லை டைபீரியஸ். அவன் அநாகரிகமாக நடப்பான் என்று நீங்களும் நினைக்கவில்லை. அந்த அநாகரிகத்தின் விளைவு என்ன என்பதையும் அவன் நினைக்கவில்லை. ஆமாம், அவன் அப்படி முன்பின் யோசிக்காமல் அநாகரிகமாக மூட வண்டிக்குள் தலையை நீட்டி இராவிட்டால் நமக்கு விமோசனம் இருந்திருக்காது. வாஸ்தவம் நிலைமை நன்றாக சமாளித்திருக்கின்றீர்கள். தலையை தானாக கொண்டு வந்து அவன் நீட்டிய பின்பு நான் செய்த எதிலும் சாமத்தியம் என்ன இருக்கிறது? தலையை உள்ளே நீட்டியதும் ஒரு கையால் அவன் கழுத்தை அழுத்தி மற்றொரு கையால் என் குருவாளை அவன் ஊட்டியில் தடவினேன். பேசாமல் உள்ளே ஏறி ஒழுங்காக நடந்து கொள்ளும்படி காதில் மந்திரம் ஓதினேன். அவன் வண்டியில் ஏறினான். இருபுறமும் மூடப்பட்ட வண்டியில் உள்ளே குருவாளின் சன்னிதானத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டான். அவன் திரைச்சலை முன்பு வந்து கடிவாள கயிறுகளை பிடித்துக் கொண்ட சமயத்தில் இருந்து இங்கு வரும் வரை என் குருவால் அவன் முதுகுப்புறத்தில் ஊன்றி எந்த நிலையையும் சமாளிக்க தயாராக இருந்தது. என் இஷ்ட விரோதமாக அவன் எதை செய்திருந்தாலும் அதே வினரையில் அவன் பிணமாயிருப்பான். ஆபத்தில் இருக்கும் எந்த மனிதனுக்கும் மூளை தூரிதமாக வேலை செய்கிறது எவனோ தலைவரே. ஆகவே தன் பிராணனை காப்பாற்றிக் கொள்ள எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொள்ள முடியுமோ அத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டான் காவலர் தலைவன். பிராண பயம் யாரை விட்டது என்று விளக்கி வேதாந்தமும் பேசி இளம்சழியன் தான் சர்வசகஜமான ஏதோ ஒரு காரியத்தை செய்தவன் போல புறவிகளை முடுக்கினான். டைபீரியஸின் சித்தத்தில் சோழர் படை உப தலைவனை பற்றிய மதிப்பு முன்பை விட 1000 மடங்கு அதிகரித்து நின்றது. எத்தகைய அபாயமான நிலைமையையும் புத்தி தெளிவாலும் நிதானத்தாலும் தனக்கு அனுகூலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த இத்தகைய விரோதியை எப்படி வெற்றி கொள்ளப் போகிறோம் என்று நினைத்து எதற்கும் சலிக்காத டைபீரியஸை சலித்து நின்றான். அவன் சலிப்பையோ தன்னிடம் மதிப்பு அதிகரித்ததால் டைபீரியஸின் முகத்தில் ஏற்பட்ட பாவத்தையோ சிறிதும் கவனிக்காமலே ஆழ்ந்த யோசனையோடு புறவிகளை தூண்டி நீண்ட நேரம் வண்டியை வாயு வேகத்தில் பறக்கிவிட்ட இளம்சொழியன் சூரியோதயமாகி ஒரு ஜாமத்திற்கு பிறகு காவிரியின் கரையோரத்தில் இருந்த ஒரு சத்திரத்தில் வண்டியை நிறுத்தி ராணியையும் டைபீரியஸையும் முகம் கழுவி பல் துளக்கச் செய்து ஆகாரத்தை முடித்துக் கொள்ள செய்தான். இதற்காக சில நிமிடங்களே நிதானித்த இளம்சழியன் மீண்டும் வண்டியை புகாரின் சாலையில் இயக்கினார். அடுத்த 3 நாட்களில் பல காட்டு பாதைகளை நாட்டு சாலைகளையும் கடந்துவிட்ட இளம்சழியன் புகாரை அணுகியதும் இனி வண்டி தேவையில்லை, படையில் செல்லலாம் என்று ராணிக்கும் டைபீரியஸிற்கும் அறிவித்து வண்டியை நிறுத்தினார். அந்த சமயத்தில் இரவு நன்றாக கவிழ்ந்திருந்தது. தூரத்தை புகாரின் விளக்குகள் ஜ்வாஜ்வல்யமாக எரிந்து கொண்டிருந்தன. காவிரியில் படகுகள் ஆடி ஆடி சென்றதால் அவற்றின் விளக்குகளும் ஆடிக்கொண்டிருந்த சிறப்பு காட்சியை பார்த்து மகிழ்ச்சி கொண்டான் இளம்சழியன். வண்டியை புறவியோடு நிறுத்திவிட்டு காவிரி கரைக்கு டைபீரியஸோடும் ராணியோடும் வந்த இளம்சழியன் காவிரியின் பெருநீர் பரப்பிலே தவிழ்ந்து வந்த காற்றை பருகியதால் புத்துணர்வு பெற்றார். மீண்டும் தாயை கண்டு செய்யின்று அவன் முகம் மலர்ந்தது. இன்னும் ஒரே நாழிகை, அதோ உள்ள வானகரையை அடைந்து விடலாம் ராணி என்று தான் செல்லவிருந்த இடத்தையும் மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டான் இளம்சழியன். டைபீரியஸ் பதிலேதும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தான். காவிரி கரை மேட்டில் இருந்து கீழே துறையில் நின்றிருந்த படகோட்டியை அழைக்க இளம்சழியன் சென்ற போது கூட ராணியை அழைத்து கொண்டு போகவோ இளம்சழியனுக்கு எதிராக வேறு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவோ அவன் முயலாததை கண்டு ஆச்சரியப்பட்ட ராணி சுட்டி காட்டினாள். டைபீரியஸ், படைத்தலைவருக்கும் நமக்கும் இப்போது தூரம் அதிகமாக இருக்கிறது என்று டைபீரியஸின் முகத்தில் நன்றி புன்முறுவல் படர்ந்தது.
உண்மைதான் ராணி, ஆனால் நாம் தப்பியதும் படைத்தலைவரால். இப்போது நாம் அவர் வசம் இருக்கிறோம். இந்த சமயம் அவர் நம்மை தப்பி தனிமையில் விட்டு சென்றிருக்கிறார். வீரனாயிருப்பவன் இன்னொரு வீரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். போரிடலாம், ராஜதந்திரத்தில் இறங்கலாம். இரண்டையும் யவனர் அறவழி அனுமதிக்கிறது. ஆனால் நன்றி கொள்ளுதல், நம்பிக்கை மோசம் செய்தல் இரண்டையும் அனுமதிக்கவில்லை என்றான் டைபீரியஸ். டைபீரியஸின் வார்த்தைகள் ராணியின் இதயத்தில் மகிழ்ச்சி புயலை பாய்ச்சின. இளம்சழியன் படகு ஒன்றை ஏற்பாடு செய்த பிறகு மூவரும் காவிரியின் பெரும் புனல் பரப்பிலே பயணம் செய்த சமயத்தில் அந்த மகிழ்ச்சி புனல் பெருவெள்ளமாகியது. அவள் உள்ளத்தே இருந்த மகிழ்ச்சி வெள்ளம் பெரிதோ, புறத்தே இருபுறமும் கண்ணுக்கெட்டிய தூரம் படர்ந்த காவிரி வெள்ளம் பெரிதா என்பதை அவளால் அளவிட முடியவில்லை. அதை அளவிட டைபீரியஸும் சக்தியற்றவனாகவே வீற்றிருந்தனாகையால் அவன் கண்கள் எங்கோ தெரிவது போல் இருந்த கடற்பகுதியை விரித்து நோக்கிக் கொண்டிருந்தன. நடுக்காவிரியில் சென்ற அந்த படகின் உடையிலே மூன்று நாள் பிரயாண அழுப்பின் விளைவால் படுத்து கிடந்த இளம்சழியன் தலையை ராணி எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டாள். இரவு கவிந்துவிட்டதால் நன்றாக சூழ்ந்துவிட்ட இருளில் படகின் முகப்பில் அவர்களிடமிருந்து சில அடிகள் தள்ளி உட்கார்ந்திருந்த டைபீரியஸ் கூட அந்த இருவரின் நிலையை கவனித்ததாக தெரியவில்லை. படகின் முகப்பில் சுக்கான் பிடிக்கும் இறுதி பகுதியிலுமே இருந்த இரு விளக்குகளை சுக்கான் பிடிப்பவனும் துடுப்பு தள்ளுபவனும் மறைத்திருந்ததால் படகின் நடுவில் இருட்டு மண்டி கிடந்தது. அந்த இருட்டிலே ராணியின் மடியை நிர்மாணித்த மலர் தூண்களிலே கிடந்த இளம்சழியன் தலை ஒரு முறை புரண்டதால் படகின் இருபுறங்களை தாக்கிய காவிரியின் அலைகளைப் போலவே உணர்ச்சி அலைகளும் ராணியின் இதய ஓரங்களை தாக்கின. அதன் விளைவாக படைத்தலைவன் முகத்தை நோக்கி இடையை வளைத்து குனிந்த அந்த யவன மங்கையின் பட்டுக்கண்ணமும் அவன் கண்ணத்தில் இழைந்தது. ஜாதி மல்லிகையின் வாசனையைப் போல இயற்கையாகவே அவள் உடலில் இருந்து எழுந்த வாசனையை அவள் சற்று முன்பாக கழுத்தில் தொடவியிருந்த யவன நாட்டு மலர்துளிகளின் சுகந்தம் அதிகப்படுத்தியது. அத்துடன் பக்கத்தில் படகை தாக்கிய ஓரிரு அலைகள் அவள் முகத்திலே வாரியடித்த நீர்த்துளிகள் வேறு தங்கள் நறுமணத்தையும் அத்தோடு சேர்க்கவே காளிதாஸ் மகாகவி திலீப் மகாராஜனுடைய அனுபவத்தை பற்றி எழுதிய வர்ணனையில் மயக்க உலகத்துக்கு படைத்தலைவனோடு சென்று விட்டாள். படைத்தலைவனும் சென்று விட்டான். தன் மனைவியும் இணையில்லாத அழகுடையவளுமான கதசினையின் முகத்தை முகர்ந்த திலீபன் காட்டு பிராந்தியத்தில் சிறு தூரல் போட்டால் எழும் மண்வாசனையை முகர்ந்து யானை கூட்டங்கள் எப்படி சிறிதும் திருப்தியடையாமல் மீண்டும் மீண்டும் அந்த வாசனையை முகர்ந்து மயங்குமோ அப்படி மயங்கினார் என்ற காளிதாசின் விளக்கம் எத்தனை தத்ரூபமானது என்று இளம்சழியன் அத்தனை மயக்கத்திலும் எண்ணமிட்டான். வண்டல் மண்ணை வாரி வந்த காவிரியின் நீரில் மிதந்து வந்த தென்றலில் உலாவிய தமிழகத்து மண்மனும் யவன மாதரசியின் உடலிலே எழுந்த இயற்கையும் செய்கையும் கலந்த அதி அற்புத பெண்மனம் இரண்டையும் சேர்த்து எங்கோ ஒரு கன உலகத்துக்கு இழுத்து சென்றதால் படைத்தலைவன் அந்த யவனமங்கையின் மடியிலே மயங்கி கிடந்தான். புகாரின் சங்கமத்துறை கருகே முதன் முதலாக அவன் காலடியில் கடலரசன் வீசிய மோகனாஸ்திரம் அந்த இரவில் காவிரி அன்னையின் நீர்மடியில் படகின் தாலாட்டில் அவள் அழகிய உடல் பல இடங்களிலுமிருந்து தொடுத்த மலர்கனைகளால் பெருவலு பெற்றது. அந்த வலுவின் விளைவோ அல்லது மூன்று நாள் பயணத்தின் அலுப்போ தெரியாது, இளம்சழியின் கண்கள் மெல்ல மூடின. இன்ப உலகத்திலே, இதய உல்லாசத்திலே, அந்த சமயத்திலே அவன் கண்களை மூடினார். கண்களை திறந்த போது தான் இருந்த சூழ்நிலை வேறு, உலகம் வேறு என்பதை உணர்ந்தான். உணர்ந்ததால் பெரும் திகைப்புக்கு உள்ளான தன் வாழ்வு திடீர் என்று இத்தனை கேவலமான பாதையிலே திரும்பும் என்று அவன் எதிர்பார்க்காததால் முதன் முதலாக அத்தைரியத்துக்கு கூட இலக்காகி இடிவிழுந்தவன் போலானான். அதே சமயத்தில் ராணியின் வாழ்வில் பெருமாறுதல் ஏற்பட்டுக் கொண்டிருந்ததையும் அலைமேல் வந்த அந்த அழகையின் கதையின் இரண்டாம் பகுதி துவங்கிவிட்டதையும் அதனால் தமிழகத்தில் பெரும் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதையும் அலைமேல் தவிழ்ந்து கொண்டிருந்த படைத்தலைவன் எப்படி உணர்வார்? அவன் கண் திறந்த அதே வினாடியில் யவனராணி, வரலாற்றின் இரண்டாம் பாகத்தை துவக்கிய டைபீரியஸ் புகாரின் வசந்த மாளிகையில் பேச்சிரிப்பாக ராணியை நோக்கி இல்லை இல்லை தமிழகத்தையே நோக்கி நகைத்துக் கொண்டிருந்ததையும் யவனர் கப்பலில் சிறைப்பட்டு கிடந்த தமிழகத்தின் அந்த மாபெரும் வீரன் அறியாததில் வியப்பு என்ன இருக்கிறது? இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும்.
மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.